அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களையெல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும், அவனால் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை விடயங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் விலகி நடந்து கொள்ளும்படியாகவும் முதல்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் அவனுடைய விருப்பத்தின் பிரகாரம் எங்களை படைத்து, அவனுடைய விருப்பத்தின் பிரகாரம் எங்களை இந்த பூலகத்தில் வாழ வைத்திருக்கிறான். என்னுடைய மவுத், என்னுடைய வாழ்வும் என்னுடைய மவுத்தும் என்னுடைய கையில் இல்லை. என்னுடைய பிறப்பையும் அல்லாஹ்தான் கண்ட்ரோல் பண்ணுகிறான், அவன் கைவசம் அதை வைத்துக் கொண்டிருந்தான். அதே போன்று எங்களுடைய வஃபாத்தையும் எங்களுடைய மவுத்தையும் அல்லாஹ் தன் வசம் வைத்துக் கொண்டிருக்கிறான். குல் யதவஃபாக்கும் மலக்குல் மவுத், நீங்கள் மௌத்தாகுவது கிடையாது, உங்களை மௌத்தாக்க நீங்கள் யாருடைய கையில் உங்களுடைய மௌத்தை எந்த மலக்குடைய கையில் நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோமோ அவர் உங்களை அந்த நேரத்தில் உங்களுடைய உயிரை வாங்கிக் கொண்டு போய்விடுவார். சுருக்கமாக சொல்ல போனால், எங்களுடைய உடம்பு எங்களுடையதாக இருந்தாலும் இதனுடைய இயக்கம் அல்லாஹுடைய கையில் இருக்கிறது. நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறான், நாடியவர்களை கேவலப்படுத்துகிறான், நாடிய மக்களை பணக்காரனாக வாழ வைத்திருக்கிறான், நாடிய மக்களை ஏழைகளாக வாழ வைத்திருக்கிறான். ஒவ்வொருவரை ஒவ்வொரு விதமாக அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். கண்ணியப்படுத்துவது எப்படியோ அதே போன்று அல்லாஹ் கேவலப்படுத்த நாடிவிட்டாலும் அதற்கு பிறகு வேற கேவலம் தேவையில்லை, அந்த கேவலம் போதுமாகிவிடும். இப்படியாக அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எங்களுடைய அடிப்படை விசுவாசம் ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தாலும் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் விழமாட்டாது. அல்லாஹ் அதனையும் கட்டுப்படுத்துகிறான். ஒரு சஹாபி அல்லாஹுவை பற்றி சொல்லுகிறார், மலைகளுடைய பாரத்தையும் அளந்து வைத்திருக்கிறான், கடல்களிலே இருக்கக்கூடிய தண்ணீருடைய கொள்ளளவையும் அளந்து வைத்திருக்கிறான், பெய்யக்கூடிய மலைகளுடைய துள்ளிகளையும் அளந்து வைத்திருக்கிறான், அதையும் கணக்கிட்டு வைத்திருக்கிறான், உலகத்தில் இருக்கக்கூடிய மரங்களிலே இருக்கக்கூடிய இலைகளையும் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். அவனுடைய அறிவு எங்களால் மட்டுப்படுத்தப்பட முடியாதது. அவனுக்கு அனைத்தும் தெரியும், இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நாளை என்ன நடக்க இருக்கிறது. இப்படியாக அனைத்து வகையான அறிவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன் வசம் வைத்துக் கொண்டு அவன் இந்த உலகத்தை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையை ஒரு சோதனைக்குரிய வாழ்க்கையாக அல்லாஹ்க்கு வைத்து விட்டான். வலனபுலுவன்னக்கும், திடனாக திட்டமாக நாங்கள் உங்களை சோதிப்போம், உங்களை நாங்கள் சோதிப்போம். லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களை நாங்கள் சோதிக்கின்றோம், உங்களில் நல்லவர்கள் யார் என்று சொல்லி புறக்கி எடுப்பதற்காக வேண்டி. பல வகையான சோதனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும் என்று குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த நாட்டில், எங்களுடைய தாய் நாட்டில் 1000 வருடங்களுக்கு மேலால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கண்ணியமான சமூகமாக வாழ்ந்தோம், அப்படித்தான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டினுடைய இறைமையை பாதுகாத்த ஒரு சமூகமாக வாழ்ந்திருக்கின்றோம். நாட்டுக்கு எதிராக அல்லது நாட்டினுடைய பாதுகாப்புக்கு எதிராக நாங்கள் ஆயுதம் தூக்கியவர்கள் அல்ல. நாங்கள் இந்த உலகத்தில், இந்த நாட்டில் சமாதானத்தை விரும்பக்கூடியவர்கள், இரத்த கலவரத்தை நாங்கள் நேசிக்காதவர்கள், சகலரும் சாந்தியுடன் சமாதானத்துடன் வாழ வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பெயர் எங்களுக்கு சுமார் 1000 வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டில் இருந்து வந்தது. அப்படித்தான் நாங்கள் பழக்கப்பட்டோம். எங்களுடைய பள்ளி வாசல்கள், எங்களுடைய உரைகள், எங்களுடைய பயான் நிகழ்ச்சிகள், அது எந்த ஒரு பயான் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அது மீலாதே மேடைகளில் பேசக்கூடிய பேச்சுக்களாக இருந்தாலும் சரி, ஜும்மாவுடைய மெம்பர்கள் பேசப்படக்கூடிய பேச்சுக்களாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக போதனைகள் அனைத்தும் சமாதானத்தை நாடியதாக, சமாதானத்தை ஊக்குவிக்கக்கூடியதாகத்தான், சகவாழ்வை விரும்பக்கூடியதாகத்தான் இருந்து வந்தது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையில் நாங்கள் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனாலும் கூட ஒரு சில அசம்பாவிதங்கள் ஒரு சில சகோதரர்களினால் முன்னெடுக்கப்பட்டதின் காரணமாக 1000 வருடங்களுக்கு மேலால் பாதுகாத்து வந்த அந்த நல்ல பெயரை நாங்கள் இழந்துவிட்டோம். நாங்களும் இந்த நாட்டினுடைய இறைமைக்கு எதிராக செயல்பட்டவர்கள், இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கு எதிராக செயல்பட்டவர்கள், இந்த நாட்டில் தற்கொலை குண்டுதாரிகளை உருவாக்கியவர்கள், இந்த நாட்டில் பிற மதத்தவர்களுடைய வணக்கஸ்தலங்களை தௌறுபடியாக்கியவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்றை நாங்கள் பதிவு செய்து விட்டோம். அது எங்களுடைய தலையெழுத்தில் எழுதப்பட்டு விட்டது. அது வரலாறு நெடுகிலும் இருந்து கொண்டே இருக்கும். இன்னொரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாட்டில் வரக்கூடியவர்கள் இந்த வரலாற்றை படித்து பார்ப்பார்கள். அது எங்கே ஆரம்பமானது, அந்த ஊருடைய பெயரும் அங்கே இருக்கத்தான் செய்யும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான கெட்ட பெயரை எங்களின் மீது சாயம் பூசப்பட்ட நிலையில் நாங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு முகநிலைக்கு நாங்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகள் அனைவருக்கும் தெரியும், பிரச்சனைகள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் பிரச்சனைகளை பற்றி மட்டும் பேசி காலத்தை கழிப்பது பிரயோஜனமானது அல்ல. பிரச்சனைக்கு தீர்வு என்ன? நாங்கள் தீர்வின் பக்கமாக நாங்கள் எங்களுடைய பார்வையை திருப்ப வேண்டும். பிரச்சனைகள் அனைவருக்கும் தெரியும். நாங்கள் பல நாட்களுக்கு முன்னால் பலரூடாக பேசப்பட்டு வந்தது. எங்களுடைய சமூகத்தில் வாழக்கூடிய வாலிபர்களில் ஒரு கூட்டம் நிரந்தரமாக சிறைச்சாலையிலே வாழ வேண்டி வரும், கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இன்னும் எத்துணை பெயர் சிறைவாசம் அனுபவிக்க இருக்கிறார்களோ தெரியாது, யாருடைய வீட்டுக்குள்ளே இருக்கிறார்களோ தெரியாது. அவர்கள் இந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு எதிராக செயல்பட்டவர்கள் என்பது நிச்சயப்படுத்தப்பட்டு விட்டால் அவர்களுடைய வாழ்க்கை சிறை வாழ்க்கையாகத்தான் இருக்கும். அன்பு பெற்றோர்களே, கனவான்களே, சகோதரர்களே, சமூக பொறுப்புடையவர்களே, கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள், நிதானமாக சிந்தியுங்கள். எங்களுடைய சமூகத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய வாலிப சமூகம் இந்த சமூகத்துக்கு ஒரு சவாலாக மாறிவிட்டது. வாலிபர்கள் சமூகத்தினுடைய முதுகெலும்பு, அடுத்த தலைமுறையை வாழ வைக்க வேண்டியவர்கள், அடுத்த தலைமுறைக்கு தலைமை தாங்க வேண்டியவர்கள், இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாலிபர்கள் சமூகத்துக்கு ஒரு, குடும்பத்துக்கு ஒரு, ஊருக்கு ஒரு அச்சுறுத்தலாக மாறிவிட்டார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த வாலிபர்கள் யாரு? இவர்கள் ஏன் இப்படி மாறிவிட்டார்கள்? ஒரு கூட்டத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால், அவர்களுக்கு பொறுப்போக்கு மார்க்கம் என்பது அவர்களுக்கு தெரியாது, ஷரீஅத் என்பது தெரியாது. அவர்கள் ஏத்திஸ்டாக மாறிக்கொண்டே போகிறார்கள். தன்னின சேர்க்கையை ஆகுமாக்குகிறார்கள். நாங்கள் ஏன் முஸ்லீம் பெண்களை மட்டும் நிக்காக செய்ய வேண்டும், எங்களுடைய சுய விருப்பத்தின் பிரகாரம் வாழ விடுங்களேன் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய வாலிபர்கள் உருவாகிக் கொண்டிருக்கிறார்கள். பல்கலைக்கழக மட்டத்தில் போய் பார்க்கும் பொழுது அதனை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். ஊருக்கு வரும் பொழுது அப்துல்லாக்களாக வாழக்கூடியவர்கள் திருமண வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது வேற பெயரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மறந்து விடாதீர்கள், பெயர் யாராகவும் இருக்கின்ற பிரச்சனை கிடையாது. எங்களுடைய வாழ்க்கையினுடைய சுதந்திரத்தில் நீங்கள் கை வைக்க வேண்டாம். எங்களை இப்படியே வாழ வைத்து விடுங்கள், ஏன் எங்களை கஷ்டப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லி ஒரு கூட்டத்தினர் அவர்கள் பொடுபோக்குத்தனமாக போய் அவர்கள் ரித்தத்தின் பக்கமாக போய்க் கொண்டிருக்கிறார்கள். மறந்து விடாதீர்கள். பெற்றோர்கள் பள்ளி வாசலை அழகுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தொழுகையை கொண்டு, தஹஜ்ஜத்தை கொண்டு, நல்ல அமல்களை கொண்டு. குழந்தைகளை தேடி பார்த்தால் அவர்கள் முருத்தந்தாகிக் கொண்டிருக்கிறார்கள். மறந்து விடாதீர்கள். ஒரு பக்கத்தில் எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய வாலிபர்கள் மார்க்கத்தை விட்டுவிட்டு ரித்தத்தின் பக்கமாக,
தீன் என்று சொல்லக்கூடிய ஒன்று எங்களுக்கு தேவையில்லை, இந்த குரானை நாங்கள் பின்பற்ற வேண்டுமா, ஏன் இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய வாயினால் சொல்லாவிட்டாலும் உள்ளத்தால் சிந்திக்கக்கூடிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அது ஒரு பக்கமாக இருக்க, மறுபக்கமாக யார் என்று சொன்னால் அவர்கள் தீவிரவாதம் அல்லது ஒரு வகையான முற்போக்கு சிந்தனை, ஒரு வகையான குரானுக்கு தானாக சுயமாக விளக்கம் சொல்லக்கூடிய மனோநிலை, குரான் வகுப்புகள் என்று சொல்லி அவர் விரும்பக்கூடிய அவருடைய ஆசை பிரகாரம் குரானுக்கு வரைவிலக்கணம் சொல்லி அப்பாவித்தனமான ஒன்றுமே தெரியாத எந்த பின்னணியும் இல்லாத வாலிபர்கள் கவரப்பட்டு, அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே, அவர்கள் தான் தீவிரவாதிகளாக மாறிவிட்டார்கள், மறந்து விடாதீர்கள். ஒரு பக்கத்தில் மார்க்கவில்லை, மறுபக்கத்தில் மார்க்கத்தை தவறாக புரிந்து அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் சொன்னால் பயங்கரவாதிகளாகவும் தீவிரவாதிகளாகவும் அல்லது அவர்கள் இஸ்லாத்தை வேகமாக புரிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டில் முற்போக்கு சிந்தனையாளர்களாக மாறி இது ஹராம் அது ஹராம் இது கூடாது அது கூடாது என்று சொல்லியெல்லாம் அவர்களாகவே ஃபத்வா சொல்லக்கூடிய அவர்களாகவே தீர்ப்பு சொல்லக்கூடிய நிலைக்கு எங்களுடைய வாலிப சமூகத்தில் ஒரு கூட்டம் தள்ளப்பட்டு விட்டார்கள், மறந்து விடாதீர்கள். இந்த ரெண்டு நிலையின் தான் சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லக்கூடிய விடயங்களை அவதானியுங்கள், அவதானித்து பாருங்கள். இன்றைக்கு இந்த பள்ளியில சுபகு தொழுகை நடைபெற்றிருக்கும். நிச்சயமாக இந்த சுபகு தொழுதவர்களில் எத்தனை வீதம் வாலிபர்கள், எத்தனை வீதம் வாலிபர்கள், குழந்தைகள் எங்கே? பெற்றோர்களை மிக அன்பாக கேட்கிறேன், மிக அன்பாக கேட்கிறேன், சுயமாக சிந்தியுங்கள். என்னுடைய குழந்தை கெட்டுப்போனதுக்கு பிறகு, ஒரு பயங்கரவாதியாக ஆனதுக்கு பிறகு அல்லது ரேபிஸ்டாக மாறியதுக்கு பிறகு நான் கவலைப்பட்டு வேலை இல்லை. எனக்கு சுபகு கடமை என்றிருந்தால் என்னுடைய குழந்தைக்கும் சுபகு தொழுகை கடமை. என்னுடைய குழந்தைகள் இல்லாமல் என்னால் சாப்பிட முடியாது. என்னுடைய குழந்தைகள் பெருநாளைக்கு அணிய, பெருநாளைக்கு புத்தாடை அணியாவிட்டால் என்னால் அந்த ஆடைகளை அணிய முடியாது. குழந்தைகளுக்கு அணி, குழந்தைகளுக்கு புத்தாடை வாங்கிவிட்டுத்தான் பெற்றோர்கள் தங்களுக்குரிய புத்தாடைகளை வாங்கிக் கொள்வார்கள். குழந்தைகள் சாப்பிட்டு மிஞ்சலுக்கு பிறகுதான் பெற்றோர்கள் சாப்பிடுவார்கள். ஆனால் தொழுகையை பொறுத்துக் கொண்டால், தொழுகையை பற்றி பேசினால், அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே, ஒரு விடயத்தை பதிவு செய்கிறேன், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்டில் தாவா அமைப்புகள் பல இருக்கிறது, பல அமைப்புகள் இருக்கிறது. நான் அமைப்புகளுடைய பெயர்களை சொல்ல வேண்டிய தேவையில்லை. அந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய முன்னோடிகள், முன்னோடிகள் அவர்களுடைய குழந்தைகள் எங்கே? அவர்களுடைய குழந்தைகள் எங்கே? மற்றவர்களை விட்டுவிடுங்கள், நாங்கள் தாவா செய்கிறோம் என்று சொல்லி சமூகத்துக்கு பறைசாட்டக்கூடிய, நெஞ்சை முன்னுக்கு வைத்து நாங்கள் தாயிகள் என்று சொல்லி இந்த அமைப்பை சார்ந்தவர்கள், இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள், இந்த குலத்தை சார்ந்தவர்கள் என்று தன்னைத்தானே பெருமிதமாக கரைத்துக் கொள்ளக்கூடிய அன்பு சகோதரர்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய குழந்தைகளாவது இந்த பள்ளியை அலங்கரிக்கிறார்களா? நீங்க இருக்கக்கூடிய சிந்தனையில் அவர்கள் இருக்கிறார்களா? நீங்கள் போதிக்கக்கூடிய மார்க்கத்தை அவர்கள் போதிக்கிறார்களா? நிதானமாக சிந்தியுங்கள். எங்கோ போய்கொண்டிருக்கிறோம், எங்களுடைய வாலிபர்கள் எங்கே போய்விட்டார்கள்? ஏன் காரணம்? முதலாவது ஒன்று சொல்லுகிறேன், கேட்டுக் கொள்ளுங்கள், பள்ளி வாசல்களை இயக்கங்களுடைய மரக்கச்சுகளாக ஆக்கிவிடாதீர்கள். அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள். பள்ளிக்கு பெயர் என்ன? இது அந்த ஜமாத்து பள்ளி, இந்த ஜமாத்து பள்ளி, அது அந்த ஜமாத்து பள்ளி. பள்ளிகளை ஜமாத்து ஜமாத்தாக பிரித்து விட்டோம். அல்லாஹுடைய திருநாமம் சொல்லி சொல்லக்கூடிய, இது அல்லாஹுடைய வீடு என்று சொல்லக்கூடிய பள்ளி வாசல்களை காணவில்லை. இது மாவனல்லையில் மட்டுமல்ல, இது இலங்கை நாட்டுக்கு ஏற்பட்ட ஆகப்பெரிய சாபம், ஆகப்பெரிய சாபம். எந்த பள்ளி வாசலிலும் வாலிபர்களுக்கு என்று சொல்லி இடம் கிடையாது. எந்த பள்ளி வாசலிலும் வாலிபர்களுக்கு என்று இடம் கிடையாது. வாலிபர்களை வரவேற்போமே, வாலிபர்களை ஊக்குவிப்போமே, வாலிபர்களுக்காக பிரார்த்தனை செய்வோமே, வாலிபர்களை அவர்களுக்கு வழிகாட்டுவோமே, அவர்களுடைய தேவைகளை உணர்ந்து இவ்வளவு பெரிய பள்ளி வாசலை கட்டி வைத்திருக்கிறோமே, அவர்களுடைய தேவைகளை உணர்ந்து அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இவர்கள் தானே அடுத்த இந்த பள்ளியினுடைய அடுத்த ரஸ்தி, அடுத்த நிர்வாகி, அடுத்த பாடசாலைக்குரிய ஆசிரியர், அடுத்த ஊர் தலைவர், இவர்கள் தானே. இவர்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதற்குரிய எந்த ஏற்பாடும் எங்களிடம் கிடையாது. விட்டுவிட்டோம். அவர்கள் விளையாட்டு மைதானங்களிலும், அவர்கள் இன்டர்நெட் கஃபேலையும், அவர்கள் எங்கோ ஏதோ யாரோ ஒருவர் வந்தாரே, அவர் இஸ்லாமிய குரான் கிளாஸ் செய்தாராம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கூட்டம் போய்கொண்டிருக்கிறது. அது நூரடியாவுக்கு போகிறாங்க, ஹம்பந்தட்டைக்கும் போறாங்க, எங்கிருந்தாலும் போறாங்க என்று அவர்களுக்கு ஆசை. என்னோட ஊர்ல இல்ல, என்னோட பள்ளியில இடம் இல்ல, எங்களோட ஊர்ல இருக்கிற ஹஜ்ரத்துமாருக்கு நேரம் இல்ல, யாரோ ஒருவர் வெளியிலிருந்து வந்து செஞ்சாரு. அதுக்கு எல்லாரும் காவப்பட்டு போய்கொண்டிருக்கிறாங்க. ஏன் போனாங்க என்று கேட்டால், எங்களோட ஊர்ல அப்படி ஒன்று இல்ல, எங்களோட ஊர்ல அப்படி ஒன்று இல்ல. மிக அன்பாக சொல்லுகின்றேன், பதிவு செய்கின்ற ஞாபகத்துக் கொள்ளுங்கள், சென்ற ஹஜ் பெருநாள் அன்று நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். பள்ளி வாசலுக்குள் ஒரே ஊர்ல, உங்களோட ஊரை சொல்லுகிறேன், உங்களோட மாவனல்லையை சொல்லுகிறேன். பள்ளி வாசலுக்குள்ள 6:30 மணிக்கு பெருநாள் தொழுகை நடைபெறுகிறது. ஒரு ஜமாத்தை சார்ந்த சகோதரர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள், இன்னும் ஒரு ஜமாத்தை சார்ந்த சகோதரர்கள் பள்ளி வாசலுக்கு வெளியே நிற்கிறார்கள். எதற்கு? இவர்கள் தொழுது முடித்து விட்டு போகும் வரைக்கும். சுபஹானல்லாஹ், இது கதை என்ன? இவ்வளவெல்லாம் நடந்து முடிந்து தலைகுடிய வைத்ததற்கு பிறகுமா இந்த நிலை? தௌஹீது ஜமாத்து தொழுது முடித்து விட்டு போறதுக்கு பிறகு பாரம்பரிய முஸ்லீம்களும் தமிழீது ஜமாத்து சகோதரர்களும் இவர்களுமாக சேர்ந்து 2வது ஜமாத்து நடக்கிற அளவுக்கு இன்னமும் பிளவுபட்டு கிடக்கிறோமா? சின்ன புள்ள கேட்குது, பாப்ப ஏன் நாங்க பள்ளிக்கு வெளியே நிற்கிறோம், அவர்கள் முஸ்லீம்கள் இல்லையான்னு சொல்லி. இந்த மாப்ப என்ன பதில் சொல்லுவது? இந்த மாப்ப என்ன பதில் சொல்லுவது? தௌபா செய்யுங்கள், தௌபா செய்யுங்கள். இந்த நிலை நீடிக்கும் என்றிருந்தால், இது மட்டுமல்ல, இதற்கு மேலும் சந்திக்க வேண்டி வரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிவிட்டான், குர்ஆன் எடுத்து இந்த ஆயத்தை பதிவு செய்யுங்கள், இந்த ஆயத்தை ஓதுங்கோ. சூரத்துல் அன்ஃபாலுடைய 46வது திருவசனம். இதை ஜும்மாவில் கேட்டுட்டு சும்மா போக வானம், வீட்டுக்கு போயிட்டு அந்த குர்ஆனை திரட்டி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், இன்றைக்கு என்ன நடந்திருக்குது? இந்த நாட்டில் 10 வீத முஸ்லீம்கள், 10 துண்டாக பிரிஞ்சிட்டோம். அப்ப ஒவ்வொரு வீதம், ஒவ்வொரு வீதம் இந்த நாட்டில் வாழக்கூடிய சகோதரர்கள் ஒரு சின்ன ஒரு தொகையானவர்கள் தான் இந்த போரா பா என்றவங்க. போரா அவங்க மாவனல்ல இல்ல, அவங்க கொழும்புல மட்டும் இருக்கிறாங்க. ஆக கூடினா 1000 பேரு தான் இந்த ஊர்ல வாழ்றாங்க. அந்த 1000 பேருக்கு இந்த நாட்டில் இருக்கிற அதிகாரம், நாட்டில் இருக்கிற சக்தி, அதை நீங்க பார்க்கணும் என்றா இப்ப கொழும்புக்கு போய் பார்க்கலாம். ஏன் ஒற்றுமை? 1000 பேர் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். எங்களுக்குள்ள 2 பள்ளி இல்ல, 1 பள்ளி தான். எங்களுக்கு 2 அமீர் இல்ல, 1 அமீர் தான். எங்களுக்கு பாடசாலை 3 இல்ல, 1 பாடசாலை தான். இது தௌஹீத் பாடசாலை, அது தப்லீக் பாடசாலை, இது ஜமாத் இஸ்லாம் பாடசாலை. பள்ளியை பிரிச்சிட்டோம், பாடசாலைகளை பிரிச்சிட்டோம், ரோட்டை பிரிச்சிட்டோம், ஊரை பிரிச்சிட்டோம். கடைசியா போய் குரானுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறாங்க. குரானுக்கு தர்ஜுமா, இது ஜமாத் இஸ்லாமியுடைய தர்ஜுமா, இது இவங்களோட தர்ஜுமா, அது தப்லீகுடைய தர்ஜுமா. குரானை கொண்டைத்து மாற்று மதத்தை சார்ந்த மக்களுக்கு கொடுக்கும் பொழுது அவன் கேட்கிறான், அப்ப உங்களோட இஞ்சி இல்ல, இந்த பைபிள்ல பழைய பைபிள் புதிய பைபிள் என்று இருக்கிறது போல குர்ஆன்லயும் இருக்குதான்னு கேட்கிறாங்க. அப்படியே கேட்கிறாங்க. உங்களோட விருப்பத்துக்கு ஏண்ட ஜமாத்து, ஏண்ட அமைப்பு, ஏண்ட கொள்கை, அதுக்கு நீங்க குரானை அல்லாஹுடைய கலாமை உங்களோட விருப்பத்துக்கு எழுதுறீங்க. இப்ப இந்த நாட்டில் வாழக்கூடிய 80% 90% மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் காதியானிகளும் குரானை கொடுக்கிறாங்க, இவங்களும் குரானை கொடுக்கிறாங்க, இவங்களும் குரானை கொடுக்கிறாங்க. இந்த முகத்தை மூடுற கதை இருக்குதானே, இதே முஸ்லீம்களுக்கு இல்ல, இவங்க தவறா புரிஞ்சிருக்கிறாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமாருக்கு மட்டும் அவன் மேல முடிக்கிறான். நபியுடைய மனைவிமாருக்கு மட்டும்தான் முகத்தை மூடணும் என்று சொல்லப்பட்டிருக்குது. இது எல்லாருக்கு சுபஹானல்லாஹ். இன்னொருத்தர் பைத்து சொல்றாரு, இல்ல அது ஆப்ஷனல், தேவண்டா மூடலாம், தேவண்டா துறக்கலாம். இன்னொருத்தர் சொல்றாரு, இல்ல கட்டாய முடித்தான் ஆகணும். இதை கேட்கிற பொதுமக்களுக்கு என்ன ஆகும், பொதுமக்களுக்கு என்ன ஆகும்? பள்ளி வாசலை பிரிச்சிட்டோம், மதரசாக்களை பிரிச்சிட்டோம், பாடசாலைகளை பிரிச்சிட்டோம், குரானுடைய தர்ஜுமாவை கூட பிரிச்சிட்டோம். இது இந்த ஜமாத்து, அது அந்த ஜமாத்து என்று சொல்லி அதை பிரித்து விட்டோம். கடைசியாக பேசி பார்த்தா உடுப்பே பிரிச்சிட்டோம். உடுப்பு இது இந்த ஜமாத்துக்குரிய உடுப்பு. சுபஹானல்லாஹ். இஸ்லாமியர்கள் இலங்கையர்களுடைய உடுப்பு என்ன, இலங்கையர்களுடைய உடுப்பு என்ன? இப்ப கன்ஃபியூஸ், இப்ப தெரியாது. மாற்று மதத்தை சார்ந்த மக்கள் சொல்றாங்க, சொல்வீங்களே நீங்க யாரு, உங்களோட உடுப்பு என்ன, உங்களோட டிரஸ் என்ன? சுபஹானல்லாஹ். மார்க்கத்தில் இன்ன கலர் தான் உடுக்கோணம், இந்த கருப்பு கொடுக்க கூடாது, இது வெள்ளதான் அணிய வேணும், இப்படித்தான் உடுக்கோணம் என்று மார்க்கத்தில் எங்கேயும் சொல்லப்படவில்லை. மார்க்கத்தில் சொல்லப்பட்டது என்ன தெரியுமா? இந்த விடயத்தை கவனிங்க, கன்ஃபியூஸ் ஆக வேணும். நான் அன்பான சகோதரர்களுக்கு நீங்க விளங்கிக் கொள்ளக்கூடிய மொழியில சொல்றேன். ஒருவர் உடை உடுக்கும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஆதாபுகள் 4 தான். 4 ஆதாபுகளை கடைபிடியுங்கள். 1, டைட்டா உடுக்கலாது. டைட், ஒரு ஜீன்ஸ் டைட்டா உடுத்து, ஒரு டைட்டா ஒரு டிஷர்ட்டை போட்டு அப்படி உடுக்கிறதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. ஆணுக்கும் கூடாது, பெண்ணுக்கும் கூடாது, ஆண்களை விடவும் பெண்களுக்கும் கூடாது, டைட்டா உடுக்கலாது. 2, வெளிப்படையான உடுப்பு, டிரான்ஸ்பேரன்சி. உடுத்தாலும் உடுக்காதவங்களை போல காட்சி அளிக்கிறாங்க, உடுத்திருக்கிறாங்க, உள்ளுக்குள்ளதெல்லாம் தென்படுகிறது, அப்படியும் உடுக்கலாது. உடுத்தா எப்படி உடுக்கணும் தெரியுமா? சுஜூதுக்கு போனா உள்ளுக்கு உடுத்திருக்கிற அண்டர் கார்மெண்ட்ஸ் விளங்குது. ஒரு பெண்மணி உடுத்திருந்தா அவ உள்ளுக்கு போட்டிருக்க ஆடைகள் வெளியே காட்டுது. அப்படிப்பட்ட உடை உடுக்க கூடாது. இது 2 நிபந்தனை. 3 நிபந்தனை தெரியுமா? அவுரத்த மறச்சோணம். ஒரு பெண்ணுடைய அவுரத் என்ன, ஒரு பெண்ணுடைய அவுரத் என்ன? அங்கத்தான் பிரச்சனை இருக்குது. இன்றைக்கு வந்த பிரச்சனை அல்ல. இந்த பிரச்சனைக்கு என்னால உங்களால நாங்க எல்லாருமாக சேர்ந்து உட்கார்ந்து தீர்வு காணுவோம் என்றாலும் தீர்வு காண இயலாது. ஏனென்றால் இந்த பிரச்சனை அல்ல. சஹாபாக்கள் இதுக்கு 2 கருத்து சொல்லிட்டாங்க. 1, முகத்தை மூடோணமா தேவையில்லையா? சஹாபாக்கள் ஒரு கூட்டம் சொல்லிட்டாங்க, இல்ல முகம் அவுரத்து இல்ல, இதை விட்டுடுங்க. இன்னும் ஒரு சாரார் சொல்லிட்டாங்க, இல்ல முகம் மூடத்தான் வேண்டும். அப்ப அங்கே பிளவு ஏற்பட்டு விட்டா அந்த பிளவு இருந்து கொண்டே இருக்கும், அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட முடியாது. அப்ப நானும் நீங்களும் அதுல சண்டை பிடிச்சு, அதுல வாக்குவாதம் செஞ்சு, அதுல வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு, அதுக்கு ஆய்வுகள் செஞ்சு தீர்வு காண முடியாத பிரச்சனைக்கு நீங்க எப்படி தீர்வு காணுவீங்க? அன்புக்குரிய நண்பர்களே, பிடிவாதம் வானம், பிடிவாதத்தை விட்டு விடுங்கள் தயவு செய்து. இதுக்கு மார்க்கத்தில் 2 வழிகாட்டப்பட்டிருக்கு. நீங்க மூடுறீங்களா? நல்ல விடயம், மூடிக்கொங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா மூடாதவர்களை பார்த்து நீங்க யாரும் பாவிகள் என்று சொல்லியோ, இவங்க ஹராத்த செய்யறாங்க என்று சொல்லியோ, இவங்க நரகத்துக்கு போறாங்க என்று சொல்லியோ உங்களுக்கு பேசுறதுக்கு ரைஸ் இல்ல. மூன்ற மக்களை பார்த்து நீங்களும் ஒன்று பேசவானம், நீங்களும் அமைதி காருங்கோ, அவங்க மூடிக்கொள்ளட்டும். ஆனா மூன்ற மக்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்கோ, நீங்க ஒதுங்கி போறதுக்கு மூடவானம், நீங்க சமூகத்துல வாழணும்.
www.acmyc.com
உங்களோட அக்கம் பக்கத்தில் இருக்கிற மாற்று மதத்தை சார்ந்த பெண்களோட நீங்க கதைக்கோணம், உரையாடணும், பேசணும், உங்களை பத்தி நீங்க சொல்லணும், அவங்கள பத்தி அவங்க சொல்லணும், நீங்க கேட்கணும். என்னண்டா நாங்க மூடிட்டோம், எங்களோட யாரும் வர வேண்டாம், நாங்களும் வரமாட்டோம், நீங்களும் வர வேண்டாம் என்றதல்ல மூன்றவே. மூன்றது என்று சொன்னா நாங்க எங்களை பாதுகாத்துக் கொள்கிறோம், ஆனா நாங்க எங்களை கொண்டு மற்ற மக்களுக்கு நடக்க வேண்டிய நலவுகள் நடக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும். மூணாவது ஒன்றுதான், இந்த ஔரத்தை மறைச்சிருவதாக உடையிருக்க வேண்டும். நாலாவது என்ன தெரியுமா? அன்புக்குரிய வாலிபர்களே, மிக அன்பாக சொல்லுகிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லானத்து செஞ்சிருக்கிறாங்க ஒரு கூட்டத்தை, அவங்க யாரு தெரியுமா? ஆண்கள் உடுக்கக்கூடிய ஆடைகளை பெண்கள் உடுக்கிறாங்க, பெண்களுடைய ஆடைகளை ஆண்கள் உடுக்கிறாங்க. இது கூடாது, இது ஹராம். பெண்கள் தான் காது குத்துவாங்க, பெண்கள் தான் மாலை போடுவாங்க, பெண்கள் தான் காப்பு போடுவாங்க, பெண்கள் தான் இப்படி உடுப்பாங்க, பெண்கள் தான் தலைய வாரி பின்னுக்கு கொண்ட கட்டுவாங்க. இது பெண்களுக்கு இருக்கக்கூடிய அடையாளம். அந்த அடையாளம், அந்த உடுப்பு, அந்த ஆடை ஒரு ஆணுடைய ஆடையாக மாறக்கூடாது, ஒரு ஆணுக்குரிய ஆடை ஒரு பெண்ணுக்குரிய ஆடையாக மாறக்கூடாது. இது நாளும் தான் ஒரு உடுப்புல உடை உடுக்கும் பொழுது, ஆடை உடுக்கும், ஆடை அணியும் பொழுது கவனிக்கப்பட வேண்டிய அடிப்படைகள். இதுக்கு மேல நீங்க என்ன உடுக்கிறீங்க, எப்படி உடுக்கிறீங்க, உங்களுக்கு காய்ச்சலாக இருக்குது, நீங்க உடுப்பை உடுத்து அதுக்கு மேல ஒரு ஜக்கட்டை போட்டுக்கொண்டா பிரச்சனை இல்லை, உங்களோட காய்ச்சலை கட்டுப்படுத்துறதுக்கு. ஒரு ஊருக்கு போறீங்க, அங்க சரியான கூதல், அங்க உடுக்கிற உடுப்பு வித்தியாசம். நீங்க போறீங்க இன்னொரு ஊருக்கு, அங்க சரியான வெயில், 50-45 பாகையில வேலை சூடாக இருக்குது, அங்க உடுக்கிற உடுப்பு வித்தியாசம். சுபஹானல்லாஹ், மார்க்கத்தை அடிப்படைகளை புரிஞ்சு கொள்ளுங்கள். அதே போலத்தான் எங்கள்கிட்ட இருக்குது என்ன, சுபஹானல்லாஹ், வைத்தியம் செய்ய வேண்டும், ஹாஸ்பிட்டலுக்கு போறது கூடாது, இங்கிலீஷ் வைத்தியம் சுபஹானல்லாஹ் ஹராம். ஏமா அப்பா மார்க்கத்தை உம்மத்தை போட்டு குழப்பறீங்க. வீட்டுல தான் பிரசவம், வீட்டுல தான் பிரசவம். நாட்டினுடைய தேசிய கொள்கை வியப்படைகிறது. என்ன கோட்பாடு இது, என்ன தீவிர போக்குது? வைத்தியம் செய்யணும் என்பது நபியினுடைய வழிகாட்டல். ஆனா எப்படி செய்யணும், அது எப்படி செய்யணும், உங்களோட ஊர்ல என்ன முறை இருக்கிறதோ அந்த முறையை நீங்க கடைபிடியுங்கள். என்ன முறை, என்ன சிஸ்டம்? ஏன் பாப்பா மருந்துல மட்டும் நபி செஞ்ச மருந்தைத்தான் செய்யணும்டா, சாப்பாட்டில் என்ன சாப்பிடணும், நபி சாப்பிட்டதை மட்டும் சாப்பிடுங்களே, மருந்து மட்டும் செய்யக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச மருந்தை மட்டும் தான் நாங்க எடுப்போம் என்று பிடிவாதமா இருக்கிறீங்க. அதைத்தான் சொல்லுவோம், அதைத்தான் செய்வோம் என்று சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறீங்க. ஆனா சாப்பாடு என்று வந்தா ஏன் கரைக்கிறீங்க? இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்ட ஒட்டகத்தையும் சாப்பிட்ட வித்தியகையும் சாப்பிட்ட சாப்பாட்டை மட்டும்தான் நாங்க சாப்பிடுவோம். நாங்க பிரியாணி சாப்பிட மாட்டோம், நாங்க சோறு சாப்பிட மாட்டோம், நாங்க இது சாப்பிட மாட்டோம், நாங்க பாய்லர் சிக்கன் சாப்பிட மாட்டோம் என்றும் சொல்லுங்களே பார்ப்போம். சாப்பாடு என்று வந்தால் காலிக்கு போனா காலி மக்களுடைய சாப்பாடு, ஈஸ்டுக்கு போனா ஈஸ்டுடைய சாப்பாடு, சென்ட்ரலுக்கு வந்தா சென்ட்ரல் சாப்பாடு, மருந்து வந்தா மட்டும் என்ன செய்வீங்க, உங்களோட வயிற்று புழைப்புக்காக வேண்டி மார்க்கத்தை குற்றப்படுத்தாதீர்கள், வயிற்று புழைப்புக்காக வேண்டி மார்க்கத்தை குற்றப்படுத்தாதீர்கள். பிரிந்து 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 இந்த சமூகத்துக்கு இது பிரிய முடியாத அளவுக்கு நாங்கள் பிரிந்து விட்டோம். எனவே நான் சொல்லுகிறேன், பள்ளிவாசல்களை வாலிபர்களுக்குரிய இடமாக மாற்றுங்கள். நபியினுடைய பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு விளையாட்டு மைதானம் இருந்துச்சு, ஸ்கூல்ல அல்ல, பாடசாலைகள் அல்ல. இந்த சபையில் எனக்கு விளங்கு ஏராளமான உலமாக்கள் இருக்கிறாங்க, புகாரி ஷரீப் படிச்சவங்க இருக்கிறீங்க இருக்கிறாங்க, அவங்களை வச்சுக்கொண்டு சொல்றீங்களே, நபியினுடைய பள்ளிக்கு பக்கத்தில் என்ன இருந்துச்சு தெரியுமா? ஒரு விளையாட்டு மைதானமும் இருந்துச்சு. எந்த பள்ளியில் இருக்குது? மகரிபுக்கு வந்தவர்கள் விளையாடி விட்டு போகட்டுமே, ஏன் அவங்க விளையாடுறதுக்கு இன்னும் எடுத்துட்டு போக வேண்டும்? தண்ணி இல்லாத பாலைவனத்தில் வாழ்ந்த உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு பெற்றோரை பார்த்து சொல்றாங்க, அல்லிமு அவுலாதக்கும் சிபாஹா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீச்சல் படிச்சு கொடுங்கோன்னு சொல்லி, நீச்சல் படிச்சு கொடுங்கோன்னு சொல்லி. யாருக்கு சொன்னாங்க இது? பெற்றோருக்கு சொன்னாங்க. நான் கேட்கிறேன், மாவன் அல்லையில இவ்வளவு காலம் வாழுகிறோம், அப்படிப்பட்ட ஏற்பாடு எங்களுக்கு இருக்கிறா? செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளவோ இருக்குது, செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளவோ இருக்குது. சமூகத்துடைய நோய், சமூக நோயாளிகளாக போய்கொண்டிருக்கிறாங்க. வைத்தியசாலைக்கு போய் பார்த்தா சொல்றாங்க, நாட்டினுடைய முஸ்லீம்களுடைய விகிதாசாரம், முஸ்லீம்களுடைய ஜனத்தொகை 10%. ஆனா ஒட்டுமொத்த நாட்டு மக்களுடைய நோயாளிகளுடைய ஜனத்தொகையில் 23% முஸ்லீம்கள் மறந்து விடாதீர்கள். இந்த புள்ளி விவரத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். நாட்டினுடைய ஜனத்தொகையில் 10% முஸ்லீம்கள், நாட்டினுடைய ஒட்டுமொத்த நோயாளிகளில் 23% முஸ்லீம்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு நோயாளி, ஒருவருக்கு கிட்னி பெயின், என்ன நடக்கும்? அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறார்களுடைய கல்வி நடவடிக்கைகள் எப்படியாகும்? அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அந்த குடும்பத்துடைய கன்சர்ன் எப்படி இருக்கும்? ஒருவர் நோயாளியாக மாறிவிட்டால் அவர் மட்டுமல்ல கஷ்டப்படுவது, அந்த குடும்பத்தினுடைய சகல நடவடிக்கைகளும், கல்வி, கல்வி சார்ந்த அந்த தொழில், தொழில் சார்ந்த அந்த குடும்பத்தில் நடைபெற இருக்கின்ற நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகள் சார்ந்த அனைத்து விடயங்களுமே கீழே போய்விடும் என்பதை மறந்து விடாதீர்கள். குழந்தைகள் நன்றாக படித்துக் கொண்டிருந்தார்கள், தாய்க்கு சுகம் இல்லாமல் போய்விட்டது, தாயினுடைய கிட்னி பெயிலாகி விட்டது, தாய்க்கு கேன்சர் வந்து விட்டது, தாய்க்கு ஏதோ நடந்து விட்டது, என்னாகும்? என்னாகும்? அந்த குடும்பத்திற்குரிய பிள்ளைகளுடைய நிலைகள் என்னமாக மாறும்? அந்த குழந்தைகளுடைய வீட்டு தகப்பனுடைய கணவனுடைய நிலை எப்படி இருக்கும்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் ரொம்ப தூரத்துக்கு யோசிக்க வேண்டும், ரொம்ப தூரத்துக்கு யோசிக்க வேண்டும். கண்ணியமான உளமாக்களே, கண்ணியமான உளமாக்களே, நாங்கள் மாவனல்லை கொண்டு சொல்லுகிறோம். உங்களோட ஊர்ல நீங்களாகவே உங்களோட ஊரை பத்தி ஸ்டடி பண்ணுங்க. நீங்க உங்களோட ஊர்ல கல்வி மான்கள் இருக்கிறாங்க தம்பிதம் கொள்றீங்க. உங்களோட ஊர்ல இந்த ஊரை சேர்ந்த, இந்த ஊரை சேர்ந்த போதுமான சமூகத்தை வழிநடாத்துவதற்கு தகுதியான ஒரு சில உளமாக்கள் தான் இருக்கிறாங்க. உளமாக்களை கூட உருவாக்கல, வெளியூர்களில் இருந்து வந்தவங்க தான் அவங்களோட பிள்ளைகள் ஆளிகளாக்கி இருக்கிறாங்க. உங்களோட ஊருக்கு வெளியூர்ல இருந்து தான் உளமாக்கள் கூட வரணும். பொறுப்போட சொல்லுகிறேன், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் என்பதை காரணமாக சொல்லுகிறேன், இந்த மண்ணில் பிறந்தவன் என்பதை காரணமாக சொல்லுகிறேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, கவனத்தில் கொள்ளுங்கள். வாலிபர்கள் சிறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ பேர் போக இருக்கிறீங்க, மறந்து விடாதீர்கள். ஆவியத்தான வாழ்க்கை எல்லாத்தில் கேட்போம். சம்பந்தப்பட்டவர்களை இந்த அரசாங்கம் விட்டு வைக்காது, தேடிக்கொண்டே இருக்கிறார்கள், பெயர் நாமம் இருந்து கொண்டே இருக்கிறது. யாரையும் கதை சொல்லி பழி வாங்குவதல், அரசியல் பழி வாங்குதல் என்று சொல்லி எல்லாம் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் மிக கவனம், சமூகத்தை பற்றி யோசியுங்கள், சமூகத்தின் எதிர்காலத்தை பற்றி யோசியுங்கள். கடைசியாக சொல்லுகிறேன், பெற்றோர்களே, பெற்றோர்களே, குழந்தைகள் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், சிறைக்கு போய்விட்டார்கள், அதற்கு பிறகு கவலைப்பட்டு வேலை இல்லை, கவலைப்பட்டு வேலை இல்லை. இங்க மாற்றல் பட்டு சம்பாதித்த பணம், ஒரு குழந்தையை 20 வருடம் உருவாக்குவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீர்கள். அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை மறியல் என்றால் உங்களுக்கு இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து வாழ முடியுமா? அதற்கு பிறகு எங்கிருக்கு உங்களோட காலம் எப்படி இருக்கும்? பெற்றோர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு மிக அன்பாக சொல்லுகிறேன், குழந்தைகளுடைய விடயத்தில் கவனம் செலுத்துங்கள். எந்த காபாவை முன்னோக்கி நாங்கள் தொழுகிறோமோ அந்த காபா ஒரு வாப்பவால மட்டும் கட்டப்பட்ட காபாவல்ல, ஒரு வாப்பா மகன் சேர்ந்து கட்டின காபா. அப்படித்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், காபத்துல்லா எந்த காபாவை நாங்கள் வலம் வருகிறோமோ, எந்த காபாவை நாங்கள் சுத்தி நின்று தொழுகிறோமோ, எந்த காபாவை நாங்கள் தொட்டு முகந்து கொள்கிறோமோ, அந்த காபா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களால் மட்டும் கட்டப்பட்ட காபாவல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த காபா இப்ராஹிம் மாப்பா, இஸ்மாயில் மகன், அந்த ரெண்டு பேருமாக சேர்ந்து கட்டின காபாவை குறைஞ்சபட்சம் நாங்க வாப்பா மகனாக நின்று தொழுது அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வச்சுப்போம். அந்த பெற்றோருக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக. சுபஹுக்கு பள்ளிக்கு வராங்க, பிள்ளைகளோட வராங்க, வலது பக்கத்திலேயே ஒரு குழந்தை, இடது பக்கத்திலேயே ஒரு குழந்தை, வாப்பா நின்று தொழுகிறாரே, இந்த வாப்பா அல்லாஹுடைய பார்வையில் எப்படிப்பட்ட வாப்பா? அந்த வாப்பாக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக, அந்த தாய்க்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. வாப்பா ரெண்டு குழந்தைகளையும் பார்த்து தொழுது விட்டு அல்லாஹிடத்தில் சொல்றாரு, ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத் அயுனின் வ ஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல இருந்து கொண்டு ஒரு வாப்பா மகன் சேர்ந்து கட்டின காபாவை முன்னோக்கி தொழுதுவிட்டு வாப்பா சொல்றாரு, யா அல்லாஹ் என் குழந்தைகளை என் கண்குளிச்சியாக ஞாக்கி வச்சிரு. இந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டானா? இந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டானா? அந்த குழந்தைகள் யாரு? வாப்பட முகத்தை பார்த்து பிள்ளைகள் சொல்லுது தொழுதுவிட்டு, ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ் இந்த வாப்பா சிறு பிராயத்தில் எனக்கு எவ்வளவு இரக்கம் காட்டினாரோ அதை விடவும் இவர்களின் மீது இரக்கம் காட்டு சொல்லி அந்த பச்சிடம் சின்ன புள்ள, அந்த வயது வந்த புள்ள அல்லாஹ்விடத்தில் கையேந்து துஆ கேட்டா அந்த துஆவுக்கு அல்லாஹ் எப்படி பதில் சொல்லுவான்? பெற்றோர்களே, பணம் பணம் அல்ல, பணம் இல்லாமல் போய்விடும். மாவனல்லை நகரத்தில் 10 வருடங்களுக்கு முன்னால் கொடிகட்டி பறந்த வியாபாரிகளை காணவில்லை. உலகம் நிரந்தரமானதல்ல, உங்களோட பணம் நிரந்தரமானதல்ல, உங்களோட கடை நிரந்தரமானதல்ல. ஏழைகளாக பிறந்து செல்வந்தர்களாக வாழ்ந்து இனி இல்லை என்ற கவலையோட மரணிக்கக்கூடியவர்கள் தான் முஸ்லீம்கள். ஒரு கூட்டம் இருக்கிறாங்க ஏழையாக பிறந்திருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, தெரியுமா, தின்றத்துக்கு ஒன்றும் இல்லை, படிச்சவும் இல்லை, பாடசாலைக்கு போய் கல்வியை தொடருவதற்கு வசதி இருக்கல, 16 வயசுலேயே வியாபாரத்துக்கு போய்விட்டேன், அல்லாஹ் அப்படி எல்லாம் போய் இப்படி எல்லாம் தந்துட்டான் என்று சொல்லி செல்வத்தில் உச்சகட்டத்தை அடைந்திருப்பார்கள். மௌத்தாகும் பொழுது பார்த்தா வீடு பேங்க்ல, கடை பேங்க்ல, பேப்பர்ல நோட்டீஸ் வருகிற இந்த ப்ராப்பர்ட்டி ஆக்ஷனுக்கு போட்டிருக்குது. அப்பதான் பார்த்தா வெளியில எத்தனையோ பேர் பார்த்துட்டு அல்ஹம்துலில்லாஹ், ஹாஜியார் இப்படி, ஹாஜியார் நல்லவரு, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அள்ளி கொடுத்திருக்கிறான் என்று சொன்னப்பட்ட ஹாஜியாருமாரெல்லாம் இந்த பேப்பர்ல பார்த்ததுக்கு பிறகுதான் நாங்க இன்னார் இல்லா சொல்லி இருக்கிறோம். கவலையோட சொல்லுகிறேன், முஸ்லீம்களுடைய பொருளாதாரத்துக்கு மாட்டு மதத்தை சார்ந்த மக்கள் வந்து அடிக்க இல்லை. நாங்க வாங்கின வட்டி எங்களுக்கு அடிச்சிருக்குது, நாங்க செஞ்ச ஏமாற்றம் எங்களை தாடி இருக்குது, நாங்க செஞ்ச அநியாயம் எங்களுக்கு சாட்டப்பட்டிருக்குது. வட்டியினுடைய கொடூரம் எந்த கடையில, எந்த மாட்டு மதத்தை சார்ந்த மக்களுக்கு யாரு சொன்னாலும் அல்லாஹ் சொல்றான், உனக்கு ரிஸ்க்குத்தானது நான், நீ என்ன பாய்ச்சி கொள்ளாதே, வட்டி வாங்குறாயா? ஃபஅதனு பிஹர்பின் மின் அல்லாஹி வ ரசூலிஹி, என்னோட யுத்தம் செய்ய நீ ஆயத்தமாக, என்னோட யுத்தம் செய்ய ஆயத்தமாக.
ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பு பெரியார்களே, இது நான் இங்க மட்டும் சொல்ல இல்ல, முஸ்லீம்களுக்கு பதிவு செய்கிறேன். ஹராமான வியாபாரம், வட்டியோட சம்பந்தப்பட்ட குறுக்கல்வான்கள், தன்னவா பேராசை கொண்ட போகம் கொண்ட பொருள் திரட்டுதல் வாழ்க்கையில் வரும் என்றால் கேவலப்பட்ட நிலையில் தான் கபருக்கு போக வேண்டி வரும் என்பதை மறந்து விடாதீர்கள். நடைமுறையில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அன்பு பெற்றோர்களே, குழந்தைகளுடைய விடயத்தில் கவனம் செலுத்துங்கள். பிள்ளைகள் எங்கே போறாங்க, எங்க மாறாங்க, பள்ளி வாசல்களுக்குள்ள வாலிபர்களுக்குரிய இடத்தை உருவாக்கி கொடுத்து விடுங்கள். நபியினுடைய பள்ளி வாசல்ல குழந்தைகள் வந்து சிறுநீரம் கழித்துட்டு போயிருக்கிறாங்க. சிறுநீரம் கழித்தாங்க, பிள்ளைகள் வந்து பேசிக் கொண்டிருந்திருக்கிறாங்க பள்ளி வாசலுக்குள்ள தானே. ஹஜ்ரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு நபியை புகழ்ந்து பாட்டு படிச்சாங்க. ஏன் எங்கட புள்ள வந்து படிக்க கூடாது? ஏன் எங்கட புள்ள வந்து ஒரு பாட்டு படிக்க கூடாது? மியூசிக் வானம், கவி. எங்கட பிள்ளைகள் வந்து ஹஜ்ஜிக்கு போய் மக்கள் பேய்த்து வந்திருக்கிறாங்க, அவர்களை வரவேற்று ஏன் ஒரு பாட்டு படிக்க கூடாது? அவங்க பாடசாலையில மட்டுமா படிக்கணும்? பிள்ளைகள் போகக்கூடிய ஹாஜிமார்களை வலியுறுத்தி வைக்கிறாங்க, அவர்களுக்கான ஒரு ஆக்கத்தை எழுதி ஹஜ்ஜ பத்தி, ஹஜ்ஜுடைய வல்லமையை பத்தி. சுப்ஹானல்லாஹ், வாலிபர்களை பள்ளி வாசல்களுக்குள்ள கொண்டு வாங்குவோம். எத்தனையோ நாளைக்கு இன்றைக்கு நாங்க மாவ நல்லையில இந்த நாளை நாங்கள் டிக்ளை பண்ணி இருக்கிறோம். இது பேரண்ட்ஸுடைய டே, பேரண்ட்ஸுடைய டே, பெற்றோரை பத்தி பேசக்கூடிய நாள். பள்ளி வாசல்ல நிகழ்ச்சி வைங்களேன். பெற்றோருடைய மகத்துவம் என்ன? பெற்றோருடைய கண்ணியம் என்ன? ஒரு புள்ள பாட்டு படிக்கட்டும், ஒரு புள்ள வந்து கவிதை வாசிக்கட்டும், ஒரு புள்ள ஒரு பேச்சு பேச்சு பேசட்டும், ஒரு புள்ள அரபுல பேசட்டும், ஒரு புள்ள சிங்களத்துல பேசட்டும். பெற்றோர்கள் என்றால் யாரு? எந்த தாயை நான் எப்படி கௌரவிக்கணும்? எந்த தாயினுடைய பாதத்தின் சுவர்க்கம் இருக்குது? இதை நான் மட்டும் சொல்லி வேலை இல்ல, என்னோட வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைய கொண்டு வந்து இந்த மைக்க கொடுங்கோ, அவனும் பேசட்டும். பள்ளி வாசல்கள் சின்ன பிள்ளைகளுடைய ஆக்கங்கள், சின்ன பிள்ளைகளுடைய திறமைகள் வெளிப்படுத்தப்படக்கூடிய இடமாக மாற்றப்பட வேண்டும். மார்க்கத்துடைய வரையறைக்குள்ளே இருந்து கொண்டு நாங்கள் இந்த நாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும், நாட்டை எப்படி பாதுகாக்க வேண்டும், வரலாற்றை சொல்லிக் கொடுங்கள், வரலாற்றை படித்து காட்டுங்கள். நபியினுடைய காலத்தில் பள்ளி வாசலுக்குள்ள நடந்த 20 வகையான அமல்களை சொல்லலாம். 20 வகையான அமல்கள் இன்னைக்கு எங்களை பள்ளியில் என்ன தெரியுமா இருக்குது? 5 தொழுடுவாங்க. முழு ஊர்ல இருக்கக்கூடிய ஜனத்தொகையில 5% பள்ளிக்கு வந்து 5 ஜமாத்துடைய தொழுத பெரிய விஷயம். மத்த நேரம் இந்த பள்ளி வாச சும்மா இருக்குது. மிக அன்பாக சொல்லுகின்றேன், நபியினுடைய காலத்தில் பள்ளி வாசலுடைய பெண்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்துச்சு? இந்த பள்ளியை சுத்தம் செஞ்சது வாழ்வின் அல்ல, நபியுடைய காலத்தில் ஒரு பெண்மணி, ஒரு பெண்மணி தான் நபியுடைய பள்ளியை சுத்தம் செய்த பொறுப்பை எடுத்திருந்தார். உலமாக்களுக்கு தெரியும். பெண்களுக்கு சொல்லுங்க, இது உங்களோட பள்ளி, இந்த பள்ளியை நீங்க சுத்தம் செய்யுங்க, ஒரு நாளை ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குங்க. அந்த பெண்களுக்கு கிருங்கதனி பள்ளிக்கு வந்து பள்ளியை பார்க்கட்டும், எனக்கும் ஆசை, என் மனைவிக்கும் விருப்பம், என் தாய்க்கும் விருப்பம், இந்த பள்ளியில நானும் 2 காத்து தொழணுமே. ஆனா இங்க இடம் இல்ல, உங்களோட ஜனாதா மட்டும்தான் இங்க வரும், நீங்க மௌத்தானா மட்டும் பள்ளிக்கு கொண்டு வருவோம். அதுக்கு முன்பு ஜீவிய காலத்துல உங்களுக்கு உள் பள்ளிக்கு வரையலாது. நபியினுடைய காலத்துல எப்படிப்பட்ட பாபுல் நிசா பள்ளி கட்டக்குள்ளேயே இது பெண்களுக்குரிய கதவு, இந்த கதவால தான் பெண்கள் வருவாங்க. ஒரு பெண்மணி பள்ளியை சுத்தம் செய்தா, திடீரென்று பார்த்த பள்ளி ஊத்தையாக இருக்குது, பள்ளி சுத்தம் செய்யப்பட்டில்ல. கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன அந்த பெண்மணி இல்லையா, காரணம் எங்க? இல்லையா ரசூலல்லா, அவ மரணித்து விட்டா, அவட ஜனாதாவை நாங்க நல்லடக்கம் செஞ்சிட்டோம். கோபப்பட்டாங்க, ஆத்திரப்பட்டாங்க, எனக்கு சொல்ல இல்லையா, பள்ளியை சுத்தம் செஞ்ச அந்த பெண்ணுடைய ஜனாதா எனக்கு சொல்ல பள்ளியே. சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு கபரடிக்கு போய் கிபிலாவை முன்னோக்கி ஜனாசாவுடைய துளி அங்க தொழுவிச்சாங்க, அங்க தொழுவிச்சாங்க. மறைச்சொல்லுங்க, பெண்களுக்கு பள்ளிவாசலுக்கு ஆண்களோட சேர்ந்து தொழவில்ல, ஆண்களோட சேர்ந்து இருக்கிறதுக்கல்ல. அவர்களும் சமூகத்தில் அங்கத்தவர்கள், அவர்களும் சமூகத்தில் அங்கத்தவர்கள். ஜனாதா மட்டுமல்ல பள்ளி கொண்டானது, இந்த பள்ளியில் என்ன நடக்குது? அவர்களும் மார்க்கத்துடைய எல்லைகள், மார்க்கத்துடைய வரையறைகள், மார்க்கத்துடைய ஷரத்துகள் பேணப்பட்ட நிலையில் எங்களுடைய வீட்டுக்கு வந்து பெண்களுக்கு பயான் கேட்கலமுண்டா? என் அல்லாவுடைய மாளிகையில வந்து பயான் கேட்கலதா? ஒவ்வொரு ஜமாத்தும் அவங்க பெண்கள் அந்தந்த வீட்டுக்கு கூப்பிட்டு நிகழ்ச்சி செய்யலமுண்டா? ஏன் அல்லாவுடைய மாளிகைக்கு அந்த திரையையும் அந்த அந்த முறையையும் பேணி அவர்களை பள்ளி வாசலுக்கு கொண்டு வந்து என் நலவு பேசலதா? உங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டா எல்லாரும் வரமாட்டாங்க, என்ன நீங்க பத்து பேருடைய கோபம், நீங்க நாலு பேருடைய கோபம், வரமாட்டாங்க. ஆனா அல்லாவுடைய மாளிகைக்கு கூப்பிட்டா யாரும் அல்லாவுடைய பள்ளியுடைய கோபம் இல்லை, எல்லாரும் வருவாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ணுங்கோ, வித்தியாசமாக யோசிங்கோ. உலமாக்களுக்கும் சொல்லுகிறேன், பள்ளி நிர்வாகிகளுக்கும் சொல்லுகிறேன், நாங்கள் தூங்கின காலம் போதும், நாங்கள் கொஞ்சம் விசாலமாக சிந்திக்க வேண்டும். எங்களுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நாங்கள் விரும்புறது என்ன தெரியுமா? ஜும்மாக்கள் சிங்களத்தில் நடக்கோணம், அக்கம் பக்கத்தில் உள்ள மாற்று மதத்தை சார்ந்தவர்களும் இந்த ஜும்மாவை லிசன் பண்ணோணும். நாங்க பயங்கரவாதம் பேசுறதில்ல, நாங்க தீவிரவாதம் பேசுறதில்ல, நாங்க நல்லதை பேசுகின்றோம், நாங்க ஈமானம் பேசுகின்றோம். ஏன் அவங்க கேட்டா என்ன குறைஞ்சா போக போகுது? நபியினுடைய காலத்தில் சிறை கைதிகளை கொண்டு வந்து பள்ளியில தானே வச்சிருந்தாங்க. இக்ரிமா ரழியல்லாஹு தஆலா எங்கிருந்தாங்க? வாஷி எங்கிருந்தாங்க? சஹாபாக்கள், அவங்க சஹாபாக்கள் நாங்க போட்டிருக்கிறோமே, அதனுடைய ஆரம்ப கட்டத்தை படிச்சு பாருங்க. சிறை கைதிகளாக கொண்டு வந்து பள்ளி வாசலுடைய தூண்ல கட்டி வைக்கப்பட்டவங்க நல்லதை கேட்டாங்க, நல்லதை பார்த்தாங்க, தொழுகையை கண்டாங்க, துஆவை கேட்டாங்க, குர்ஆனுடைய திலாவத்தை பார்த்தாங்க, சுப்ஹானல்லாஹ், இஸ்லாத்தை புரிஞ்சு கொண்டாங்க. மூணு நாள் தான் தேவைப்பட்டுச்சு, கலிமாவோட பள்ளிக்கு வெளியே போயிட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு அப்படிப்பட்ட விரிவான சிந்தனையை நசீபாக்குவானாக, எங்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக, ஆவியத்தான வாழ்க்கை நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், நாங்க செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கிறோம். யா அல்லாஹ், எங்களுக்கு ஒற்றுமையை நசீபாக்குவானாக, எங்களை பிரிச்சினாரு யா அல்லாஹ், நாங்க பிரிஞ்சிட்டோம், நாங்க பிரிஞ்சிட்டோம் யா அல்லாஹ், நாங்க முஸ்லீம்கள் என்பதை மறந்து விட்டோம் யா அல்லாஹ், எனக்கு அது ஞாபகத்தில் இல்லை யா அல்லாஹ், நான் சார்ந்த ஜமாத்து தான் எனக்கு ஞாபகம் இருக்குது யா அல்லாஹ், என்ன மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். இந்த நாட்டில் ஒரு உண்மையான முஸ்லீமாக என்ன வாழ வைப்பாயா? இந்த நாட்டுக்கு நாட்டினுடைய இறைமையை பாதுகாத்த ஒரு உண்மையான முஸ்லீமாக என்ன வாழ வைப்பாயா யா அல்லாஹ்? எங்களுடைய குழந்தைகளுக்கு நீயே போதுமானது, புள்ள வளர்க்க இயலாத காலத்துல புள்ள வளர்க்கிறோம் யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீயே போதுமானவன், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீயே போதுமானவன், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீயே போதுமானவன். எங்களுடைய பெற்றோர்களுடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக, அவருடைய வாழ்நாளை நீடித்து வைப்பாயாக, அவர்களுக்கு மேலான அருள் செய்வாயாக. ஆகிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.